இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயாவிற்கு கிடைக்கிற புஸ்தகம் 59:16. 59:16.
ஒருவரும் இல்லை என்று கண்டு
விண்ணப்பம்
பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
ஆதலால்
அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி
அவருடைய நீதியே
அவரை தாங்குகிறது.
இங்கே பார்க்கும் பொழுது நம் ஆண்டவருக்கு ஒரு ஆச்சரியம், கர்த்தருக்கே ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். நம் தேவனாகிய கர்த்தர் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிறதற்கு ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் வித்தியாசம் தெரியும், ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம் என்னங்கிறது நமக்கு தெரியும். நானும் ஜெபிக்கிறேன் சொல்ல நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய ஜெபம் உண்மையிலேயே என் தேவன் எதிர்பார்க்கிற ஜெபத்தை நான் செய்யணுமா? அதான் முக்கியம். என் ஜெபம் எனக்கு பிரியமா இருக்குது, என் ஜெபம் மற்றவங்களுக்கு பிரியமா இருக்குது, ஓகே, ஆனால் என்னுடைய ஜெபம் என் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா? அது ரொம்ப முக்கியம். என்னுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? இந்த இடத்துல கர்த்தர் பார்க்கும் பொழுது முழு இஸ்ரவேல் தேசத்தையும் பார்க்கிறார். பார்த்து ஒரு ஆள் கூட அவருக்கு கிடைக்கல, ஒரே ஒரு ஆள் கூட கிடைக்கல. அவருக்கு எப்படிப்பட்ட ஆள் கிடைக்கலன்னா, விண்ணப்பம் பண்ணுகிறதான நபர் ஒரு ஆள் கூட அவருக்கு கிடைக்கல. ஆகையினாலே கர்த்தருக்கு ஆச்சரியமா போச்சு, இவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்க ஆனா ஒருத்தர் கூட விண்ணப்பம் பண்ண மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி கர்த்தர் ஆச்சரியப்பட்டு கடைசியில் என்ன நடக்கிறது என்றால், ஆதலால் அந்த ஆச்சரியப்பட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா, ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்குகிறது. இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு அவரை அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார். விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு ஆட்கள் இருக்கிறாங்களான்னு பார்த்தா ஒரு ஆள் கூட அவருக்கு கிடைக்கல. கடைசியில அவர் ஏமாற்றம் அடைஞ்ச ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டாரு, அடுத்தது ஏமாற்றம் அடைஞ்சாரு, கடைசியில சில வேற வழியில யாருமே இல்லை, நம்மளே நம்ம வேலையை செஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்ற லெவல்ல அவர் போயிட்டாரு. இங்கே பார்க்கும்போது இந்த விண்ணப்பம் பண்ணுகிறது என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுக்காக பரிந்து பேசி விண்ணப்பித்து ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தர் தேடுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நாட்களிலே மிகப்பெரிய தேவை அதுதான். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய நன்மைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், சுற்றிலும் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஏதோ அவங்களுக்கு வேண்டிய குணம் சரியில்லை, வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், அது நடக்கணும், இது நடக்கணும், இப்படி பல காரியங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு ஜெபம். கர்த்தர் எதிர்பார்க்கிறது இதல்ல, நம்மளை வந்து ஒரு ஹையர் லெவலில் எதிர்பார்க்கிறாரு. ஏதோ எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கணும், எனக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, வீடு வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், டிவி வாங்கணும், பைக் வாங்கணும், இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு காரியம். தேவன் எதிர்பார்க்கிற விண்ணப்பம் என்பது ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, ஆத்துமாக்கள் நரகத்திற்கு போகிறதை தடுக்கக்கூடிய விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கக்கூடிய நபர்களைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியறது கிடையாது, நிறைய பேர் அதை உணர்வது கிடையாது. இன்னைக்கு பெரிய ஊழியர்களாக இருக்கிறவர்கள் கூட அதை உணர்றது கிடையாது. நாளைக்கு கூட இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாலே நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கல, இது வர்றதுனால உங்களுக்கு சொல்றேன். எவ்வளவு தூரம் ஒரு அறியாமையில் இருக்கிறாங்கன்றதுக்காக சொல்றேன். இப்போ தமிழ்நாடு முழுவதையான குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை, புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்கன்றதுக்காக ஜஸ்ட் உங்களுக்கு நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு சரியான காரியத்தை காண்பிக்கிறேன். இப்போ 12 ப்ரேயர்லாம் அங்கே நடக்குது இல்லையா? இப்போ மோகன் சிங் ஆசிஸ் வந்து நடத்திட்டு இருக்கிறார் 12 ப்ரேயர்லாம். நல்லது, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு ஜெப உணர்வை தூண்டுகிறது. அதில் வந்து நல்ல நிறைய விஷயம், நிறைய நல்ல விஷயம், நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு நான் வந்து அதை டிவியில் நான் பார்த்துருந்தேன், அந்த ஜபத்தை வந்து நடத்துறது வந்து பார்த்துருந்தேன். ஒரு குறிப்பை பார்த்த பொழுது அது எவ்வளவு தவறான குறிப்பு என்பதை நான் வேற வசனத்தின் வெளிச்சத்தில் கண்டுபிடிச்சேன். அதை மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து அவ்வளோ தூரம் ஊழியத்தில் இருந்தும் கூட அது தெரியாமல் இருக்கிறார்கள் என்பதற்காக. இப்போ நான் என்ன ஜெபித்தாங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சருக்காக ஜெபிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆண்டவரே, எங்கள் முதலமைச்சரை ஆசீர்வதியும், எங்கள் முகரத முதலமைச்சருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். எங்கள் முதலமைச்சருக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவதற்கு விசேஷித்த ஞானத்தை தந்து நடத்தும். இதெல்லாம் ஜெபித்தாங்க. இது கேட்கறதுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வசனத்தின் அடிப்படையில் கேட்டீங்கன்னா, நம்ம தேசத்திற்கு அதிகாரிகளுக்காக ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால வந்து இதுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே எங்கள் முதலமைச்சரை ஆசீர்வதியும், அவங்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை தாரும், அவங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும், அவங்களை விசேஷமாக அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துவதற்கு வேண்டிய கிருபை தாரும் சொல்லி எல்லாம் ஜெபிச்சாங்க. அவரே தான் லீட் பண்ணார். ஆனால் இது முழுக்க முழுக்க தவறான ஒரு விண்ணப்பம் என்பதை நான் தெளிவாக சொல்ல முடியும். 100% தப்பான விண்ணப்பம். எப்படி? அதே வசனத்தை நான் உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அந்த கான்டெக்ஸ்ட் எப்பவுமே ஒரு வசனத்தை எடுத்தோம்னா அந்த கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். அது என்ன ஆங்கிள் அது சொல்லப்படுது அதை நமக்கு தெரியணும். அப்போதான் நமக்கு வந்து புரியணும். இப்போ தேவன் எதிர்பார்க்கிற ஜபம் என்ன, இன்னைக்கு செய்யப்படுகிற ஜபம் என்ன, அது டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ அந்த வேத பகுதிக்கு திருப்போம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும்,
விண்ணப்பங்களையும்
ஜெபங்களையும்
வேண்டுதல்களையும்
ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும்
நல்லொழுக்கத்தோடும்
கலகமில்லாமல்
அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
அப்படியே செய்ய வேண்டும்.
நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும்
சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
போதும். இந்த வேத பகுதியில் கர்த்தர் என்ன சொல்ல வர்றார் அதை பார்க்கணும். அங்க சொல்லப்படுகிற கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன அதை நம்ம பார்க்கணும். என்ன சொல்றான்னு பாருங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், பிரைம் கவுன்சிலிங், பிரதானமாய் சொல்லுகிற புத்தி மதி என்னன்னா, எல்லா மனுஷருக்காகவும் என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும்ங்கிறார். எல்லாத்துக்கும் செய்யணும். அதுல எஸ்பெஷலி யாருக்காக அப்படின்னா, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அதாவது ராஜாக்களுக்காக அதிகாரத்தினுடைய யாவருக்காக செய்யணும். எதுக்காக? அப்பதான் தேசத்துல ஒரு அமைதல், குழப்பம் இல்லாமல் தேசத்துல ஒரு அமைதி இருக்கும். தமிழ்நாட்டில் சமாதானமா இருக்கணும்னா என்ன செய்யணுமா, ராஜாக்களுக்காக அதிகாரத்தில் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டருக்காக இருக்கிறவங்களுக்காக என்ன செய்யணுமா, ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன ஜெபிக்கணும்ன்றது முதல்ல பார்க்கணும். எதுக்காக அப்படி ஜெபிக்க சொல்ல, எல்லாருக்காக ஏன் ஜெபிக்கணும்னா, அடுத்தது என்ன சொல்றாரு, நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாக இருக்கிறது. இதை எல்லாருக்காக எதுக்கு ஜெபிக்கணும்ன்றது 4வது வசனம் பதில் சொல்லி பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதுதான் பாயிண்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா மனுஷருக்காக ஜெபிக்க சொல்றது எதுக்காகன்னா, 4வது வசனம் பதில் சொல்றது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். அதனால நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம், குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கிறதான பரிதாபமான ஜனங்கள், பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஜனங்களுக்கு டிராக்டர் கொடுத்து தரிசனத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க தான் ரட்சிக்கப்படும் நினைக்கணும். இல்ல, ஜெயலலிதா ரட்சிக்கப்படுறது கர்த்தருடைய சித்தம். ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமா இருக்கிறார். அப்போ சீஃப் மினிஸ்டர் ரட்சிக்கப்படுற தேவ சித்தம், பிரைம் மினிஸ்டர் ரட்சிக்கப்படுற தேவ சித்தம். அப்ப ஜெடிக்கு சொல்றது எதுக்காக ஜெடிக்கு சொல்றாரு? ராஜாக்கள் நல்ல சுகமா இருக்கிறது ஜெடிக்கு சொன்னாரா? சுகமா என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் போய் எல்லாம் பூஜை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சுகத்துக்காக ஜெடிச்சாங்க, சுகத்தை வச்சு என்ன செய்வாங்க? பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மற்ற காரியங்கள் வந்து திறமை நல்லா வச்சு என்ன பண்ணுவாங்க? நல்லா சம்பாதிப்பாங்க. இதுக்கு கர்த்தர் ஜெடிக்க சொல்ல, அவங்க சுகத்துக்கு ஜெடிக்க சொல்லல, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஜெடிக்க சொல்லல, அவங்க திறமையை அரசாட்சி செய்யறதுக்கு ஜெடிக்க சொல்லல, அவங்க ரட்சிப்புக்காக தான் கர்த்தர் ஜெடிக்க சொல்றது. இது நம்மளுக்கு இந்த ராஜாக்களுக்காக ஜெடிக்க சொல்றது அவங்களுடைய சுகத்திற்காகவோ ஆரோக்கியத்துக்காகவோ திறமையாக ஆட்சி செய்யறதுக்கு அதுக்கு ஜெடிக்கிறே கர்த்தர் சொல்லல, அவங்க ரட்சிக்கப்பட ஜெடிக்க சொல்ல. ரட்சிக்கப்பட்டால் அது எல்லாம் தானே அவங்களுக்கு வந்துடும். சுகமா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, தெய்வீக ஞானத்தினால அவங்க ஆட்சி செய்வாங்க. நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜெபம் என்ன? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் செய்யப்படுகிற ஜெபத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு பிரதானமாய் எதிர்பார்க்கிறார். புரிதலா? இந்த வேத வசனம் அதைத்தான் சொல்லுது. சுகத்துக்காகவோ பலத்துக்காகவோ ஆரோக்கியத்துக்காகவோ திறமையாய் ஆட்சி செய்வதற்காக அல்ல, அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளாய் மாறணும். அதுக்குதான் தெரியும். அப்ப இந்த என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிறது விண்ணப்பம் பண்ணுகிறவன் தேவை. விண்ணப்பம் பண்ணி இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கு. இந்த விண்ணப்பம் பண்ணுகிறவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றது இதுக்காக, அதுக்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக, மற்ற காரியத்துக்காக அல்ல. அது நீங்க ஜெடிச்சுங்க, தப்பு கிடையாது, அது ஜெடிக்க தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற பிரதானமான விண்ணப்பம் பண்ணுகிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்காக ஜெடிக்கிற நபர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய பிரைம் எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் பிரதானமான எதிர்பார்ப்பு. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா, இன்றைக்கு பாவம் என்பது தேசத்தில் பெருகும் பொழுது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதிபரர், அவர் நியாயம் தீர்க்க வேண்டும். என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து எல்லாவற்றிலையும் உண்மையுள்ளவர், தம்முடைய காரியத்தில் தன்னுடைய வார்த்தையில் உண்மையானவர். பரலோகத்தை தேவன் ஆரம்பத்திலே தன்னுடைய தூதர்களோடு கூட இருக்கும் பொழுது லூசிஃபரும் அவருடைய கூட்டமும் அவருக்கு விரோதமாக எழுந்தினார்கள். இதெல்லாம் நான் எடுத்து வாசிக்கும் நேரம் இல்லை. எசேக்கியேல் 28:12 படிச்சீங்கன்னா இருக்கும், ஏசாயா 14:12 படிச்சீங்கன்னா இருக்கும். எல்லாத்தையும் எடுக்க டைம் இல்லை. அங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் லூசிஃபரையும் அவனோடு கூட பல கோடிக்கணக்கான தூதர்களை கர்த்தர் வச்சிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது லூசிஃபர் அவன் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினான். எழும்பி, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னை உயர்த்துவேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து அவனை தள்ளி போட்டார். தம்முடைய ராஜ் சமூகத்திலிருந்து கர்த்தர் அவனை தள்ளினார். அதாளமான பாதாளத்தில் அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி ஏசாயா 14:12 வருகிற வசனங்கள் சொல்லுகிறது. இப்படி பார்க்கும் பொழுது அவன் தள்ளப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான். இப்பொழுது மனுஷனை கர்த்தர் அந்த இடத்துல நிரப்புவதற்காக ஏற்படுத்தினார். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி மனிதனை கர்த்தர் அதுக்காக தான் படைத்தார். அவனுடைய இடத்தை ஃபில் பண்றதுக்குதான் கர்த்தர் மனுஷனை படைத்தார். மனுஷனை படைத்து கர்த்தர் மனுஷனை அந்த இடத்துல கொண்டு வரும் பொழுது மனிதன் தவறு செய்தால் அவனுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டியது கட்டாயமாகி விடுகிறது. கொடுக்கலனா விசுவாசு கேட்பான், என்னை நியாயம் தீர்த்தீரே, இந்த மனுஷனையே நீ நியாயம் தீர்க்க மாட்டேங்கிறீர். அவன் கேட்பான், நான் தப்பு செஞ்ச போது என்ன தள்ளி விட்டீர்ல, அப்ப இந்த மனுஷனும் தானே உண்டாக்குன, மனுஷனும் தப்பு செய்யறானே, அவனை தள்ள விட வேண்டியதுதானே. அவன் கேட்பான், அவன் குற்றப்படுத்துவான், கர்த்தரை குற்றப்படுத்துவான், எனக்கு ஒரு நீதி, மனுஷனுக்கு ஒரு நீதியா, நான் தப்பு செய்தே தள்ளிவிட்டேன், அப்ப மனுஷன் தப்பு செய்து அவனையும் தள்ளிவிட வேண்டும். அப்ப கர்த்தர் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? தான் நீதி உள்ளவர் என்கிறதுனாலே மனுஷர்களும் பாவம் செய்யும் பொழுது நியாய தீர்ப்பை அனுப்ப வேண்டிய கட்டாயம் கர்த்தருக்கு ஏற்படுகிறது. கட்டாயம் ஏற்படுகிறது. அந்த கட்டாயத்தின் பேரில் தான், மன விருப்பத்தோடு கிடையாது, கட்டாயத்தின் பேரில் தான் குற்றவாளியாய் மாறிவிடாதபடிக்கு கட்டாயத்தின் பேரிலே கர்த்தர் தன்னை நீதி உள்ளவர் என்பதை நிலைநாட்டுவதற்காக நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டிய கட்டாயம் கர்த்தருக்கு வருது. அதனாலதான் கர்த்தர் நோவாவின் நாட்களிலே ஒரு ஜலப்பிரவாகத்தின் மூலமாக நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டியது. லோத்தி நாட்களிலே சோதோம் குமராவுக்கு ஒரு அக்கினியினால் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. யோனாவின் நாட்களில் நினைவே பட்டணத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை அறிவித்தார். ஆனா அவங்க மனம் திருப்பி தப்பிச்சுட்டாங்க. இப்படி நியாய தீர்ப்புகள் உலகத்திலே அந்தந்த காலகட்டத்தில் வெளிப்பட்டது. இந்த நாட்களிலும் சொல்லுகிறேன், தனி ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனுக்கு தனிப்பட்ட நியாய தீர்ப்பு உண்டு, ஒரு கூட்டம் தவறு செய்தால் அவர்களுக்கு என்று ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சிம்பிளா சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிந்து போவான். தனி ஒரு நபர் பாவம் செஞ்சா ரத்தம் செஞ்சா அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. தனி நபர் கூட தப்ப முடியாது, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மடிந்து போவான். அப்ப ஒரு தனி நபராயிருக்கட்டும், ஒரு தேசமாயிருக்கட்டும், ஒரு கூட்டமாயிருக்கட்டும், அவனுடைய பாவம் தேவ சமூகத்தை போய் எட்டும் பொழுது நியாய தீர்ப்பு கண்டிப்பா வெளிப்படும். இது உலகத்திலே கர்த்தருடைய நியாயம், அவருடைய நீதி. இப்படி இருக்கும் பொழுது இது எதையுமே கர்த்தர் வந்து மனப்பூர்வமா செய்யறதில்லை. என்னதான் தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்க கர்த்தர் நினைக்கிறாரு. ஆனா அவர் ஒரேடியா மன்னிச்சுட்டார்னா விசாஸ் அவரை குற்றப்படுத்துவான், எனக்கு நீ மன்னிக்கலையே, இவனுக்கு மட்டும் ஏன் மன்னிக்கிறீங்க, எனக்கு நீ மன்னிச்சீரா, என்னை தள்ளிவிட்டீர்கள், ஆனா இவனுக்கு ஏன் மன்னிக்கிறீங்க. அப்போ நம்ம வந்து மன்னிப்பு கேட்டால் யாரா இருந்தாலும் மன்னிச்சுதான், மன்னிப்பு கேட்காத ஒருத்தர் கர்த்தர் மன்னிக்க முடியாது. லூசிஃபர் மன்னிப்பு கேட்கல, அதனால அவனுக்கு வந்து மன்னிப்பு கிடையாது. மனுஷனும் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. ஆனால் எவ்வளவு பெரிய பாவியானாலும் கர்த்தர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு உண்டு, அந்த ரட்சிப்பு உண்டு. ஆனால் மன்னிப்பு கேட்காத ஒரு நபருக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில திருந்தாமல் ஒரு காரியம் தப்பா போகும் பொழுது தேவனுடைய நியாயத்திற்கு தேசத்தில் இறங்கும், ஊருக்குள் இறங்கும், ஒரு ஜனங்களுக்குள் இறங்கும், ஒரு தனி மனிதன் கூட இறங்கி வரும். எப்படி வேணா நடக்கும். ஆனால் இது எதையுமே கர்த்தர் சந்தோஷமா செய்யறது கிடையாது. வேற வழி இல்லாமல், ஐயோ இவன் இன்னும் உணராம என்னிடத்துல மன்னிப்பு கேட்காம உணராம போய்த்துக்கிறானே, அந்த நியாய தீர்ப்பை கடைசியில் வேற வழி இல்லாமல் கர்த்தர் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனாலும் அவருடைய இருதயம் ஒரு தகப்பனுடைய இருதயம் பரிதவிக்குது. இவன் காப்பாற்றப்படும்படி யாராவது இவனுக்காக பரிந்து பேச மாட்டாங்களா, இவனை நான் விட்டு விடும்படி இவனுக்கு தான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான், இவனுக்காக யாராவது ஒருத்தர் விண்ணப்பம் பண்ண மாட்டாங்களா, அவருடைய இருதயம் பரிதவிக்குது. இவனுக்கு அந்த உணர்வு இல்லை, ஆனா இவனுக்காக ஒருத்தர் நிற்க மாட்டாங்களா. அதுதான் கர்த்தருடைய அன்பு. இவனை காப்பாத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் இவனுக்காக நிக்க மாட்டாங்களா, பரிந்து பேச நிக்க மாட்டாங்களா, அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே கர்த்தருடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலதான் கர்த்தர் என்ன செய்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறதற்கு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, விக்கிரக ஆராதனையில் இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, மற்றும் அசுத்தமான பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு வெளிப்படாதபடி தடுக்கக்கூடிய ஜெபிக்கிறதான தேவ பிள்ளையை கர்த்தர் எதிர்நோக்கி இருக்கிறார். இதுதான் உங்களுக்கு புரிஞ்சது, இதுதான் காரியம். இந்த விண்ணப்பம் பண்ணுகிறாலதான் கர்த்தர் இன்னைக்கு தேடிக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்காக மாத்திரம் ஜெபிக்கிற அந்த வட்டத்திலிருந்து வெளியே வந்து மற்றவர்களுக்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதனை கண்டிப்பா செய்யணும், அத்தனை பேரும் கண்டிப்பா செய்யணும். உங்களுக்காக ஜெபிச்சுங்க, வேண்டான்னு சொல்லல, ஆனா மற்றவங்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்காம உங்களுக்காக மட்டும் நீங்க ஜெபிச்சீங்கன்னா அது சரியில்லை. உங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்காமல் உங்களுக்காக மட்டும் ஜெபிப்பது அது கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இருக்கும். சரி, இப்ப இந்த நேரத்தில் இந்த விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். எப்படிங்கிறது உங்களுக்கு என்னங்கிறத பத்தி சொல்லி, அது எப்படி நம்ம லைஃப்ல நம்ம வந்து அடாப்ட் பண்ணி கொள்வது, எப்படி நம்ம அதை செயல்படுத்துவது என்பதை நம்ம கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட், விண்ணப்பம் பண்ணி ஜெபிப்பது என்றால் என்ன வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 வசனத்தை வாசிக்கலாம். 23:34 அப்பொழுது இயேசு,
பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்.
தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்.
அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஜபம் பண்றார். விண்ணப்ப ஜபன்றதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் என்ன, அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஒரு சின்ன ஜபம் பண்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இதை விட அருமையான விண்ணப்ப ஜபத்தை சொல்ல முடியாது, ரொம்ப சிம்பிள். பிதாவை உங்களுக்கு மன்னியும், தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவங்களுக்காக கேட்கிறார், இவங்களுக்கு மன்னியும். ஏன், இவங்க என்ன செய்யறோன்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்யறோன்னு தெரியாம செய்யறாங்க. இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு, என்ன செய்யறோன்னு தெரியாம செய்யறாங்க. படித்தவங்க அப்படிதான் இருக்கிறாங்க, படிக்காதவங்க அப்படிதான் இருக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா சிகரெட் பாக்கெட்ல ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் போடுறது, படிப்பறிவில் ஆர்வம் தெரியறதுக்காக ஒரு போட்டு கேன்சர் வரும் படம் போட்டு காட்டுறாங்க. ஆனால் எத்தனை பேர் அதை பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணாமல் இருக்காங்க, படித்தவங்களும் பிடிக்கிறாங்க, படிக்காதனும் பிடிக்கிறாங்க. பிடிக்கிறது எவ்வளோ தூரம் சரீரத்தை பாதிக்கும்னு சொல்லிட்டு வாட்டிலே போட்டிருந்தாலும் கூட படித்தவனும் குடிக்கிறான், படிக்காதவனும் குடிக்கிறான். அப்ப தாங்கள் செய்கிறது என்னதென்று, சொந்த பணத்தை செலவு செய்து தன்னை அடித்துக் கொள்ளுகிறான், என்ன செய்யறான் அவனுக்கே தெரியும், என்ன செய்யறான் அவனுக்கே தெரியும். தன் பணத்தை செலவு பண்ணி தன்னையே அடிக்கிறான், என்ன செய்யறான் அவனுக்கே தெரியும். அப்ப இதுல வந்து அறிவு படிப்பு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை இதுல, இல்லையா? அறிவு இருக்குதா, பண படிப்பு இருக்குது, எதுவுமே வேலை செய்யல. அதுக்கு அப்பாற்பட்ட விதத்துல மனுஷன் தன்னை அழித்து விடுகிறான். இப்படித்தான் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் சொல்றேன். பாவத்தில் போகிறவர்கள், குடிகாரர்கள் மட்டுமல்ல, விக்கிரக ஆராதனை பற்றி எந்த காரியமா இருக்கட்டும், எல்லா பாவமுமே அவங்களுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணும், அழிவைக்கு நேரங்களை கொண்டு போகும். ஆனால் அதை உணராமல் அந்த பாதையிலே சந்தோஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல கத்தர் என்ன எதிர்பார்க்கிறார், இதாவே இவங்களுக்கு மன்னி, அவங்க என்ன செய்யறோன்னு தெரியாமலே செஞ்சுட்டு அதை படிக்கிறாங்க பார்க்கிறாங்க, ஆனா என்ன செய்யறோம் தெரியல. அந்த அறிவு படிப்பாளிக்கோ மற்றும் ஞானிகளுக்கு இல்லாத அந்த அறிவை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது தவறுன்னு, அது என்ன செய்யும் அறிவை கர்த்தர் செய்ய நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப நம்ம தான் என்ன செய்ய முடியும், அவங்களுக்காக ஜெபிக்க முடியும், அவங்களுக்கு அந்த மன்னிப்பு கேட்கிற உணர்வு வரல, அதில் இழுத்துட்டு போகுது. ஆனால் கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் அவர்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் இறங்கி அதனால் வருகிற பாதிப்பில் அவர்கள் அழிந்து போகாதபடி தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் அவர்களை மீட்டு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். நம்ம ஜெபிக்கலைன்னா அவர்களுடைய செய்கைக்கு தக்கதான பலன் சீக்கிரம் அவங்க மேல வந்துடும். புரியுதுங்களா? நம்ம ஜெபிக்கலைன்னா அவங்களுடைய செய்கைகளுக்கு தக்க பலன் சீக்கிரம் அவங்க மேல வந்து சேரும். நம்ம ஜெபிச்சோம்னா அது கொஞ்சம் புரளோங் ஆகும், தள்ளி போகும். தள்ளி போகிறதுக்குள்ளே அந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு நாள் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கர்த்தர் அவங்களை ரட்சிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு சொல்லுகிறேன், இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவங்க என்ன செய்யறோன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப நீங்க பார்க்கும்பொழுது இந்த ஜபத்தை நம்ம வந்து செய்யும்படி கர்த்தர் சொல்றாரு நம்ம கிட்ட, இல்லையா? மற்ற அழிஞ்சு போற ஆத்மாக்களுக்காக ஜபம் பண்ணுகிறாரு. இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் அது நமக்கு தெரியும். கர்த்தர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறார், இந்த உலகத்தில் அவர் நடமாடின பொழுது நம்மளை இதை செய்ய சொல்றாருல்ல, அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அது நமக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு இந்த உலகத்திலே நமக்கு பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு ஊழியத்தை நமக்கு கொடுத்து ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் வாசிங்க, எபிரேயர் எழுதின நிருபம் 7:25 வாசிக்கலாம். 7:25
மேலும்
தமது மூலமாய்
தேவனிடத்தில்
சேருகிறவர்களுக்காக
வேண்டுதல் செய்யும்படிக்கு
அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால்
அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார்.
நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறார், நிம்மதியா பரலோகத்துல போய் ஜாலியா இருக்கிறார் நினைக்கிறீங்களா? பரலோகத்துல போய் சந்தோஷமா அவர் தூதர்களின் துதிகளில் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரா? இல்ல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? இன்னைக்கு அவரோட பரலோகத்தின் சந்தோஷத்துல மகிழ்ந்து கழிபூர்ந்துட்டு கிடையாது. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக இரவும் பகலும் வேண்டுதல் செய்கிறவராக அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாராம். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் யாருன்னா நம்மளை குறிக்கும், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். புரியுதா? அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேர்றது யாரு? நம்ம. அப்ப நமக்காக இப்பொழுது இயேசு கிறிஸ்து நைட் அண்ட் டே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். இரவும் பகலும் நமக்காக ஓயாம அவர் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இப்போ சும்மா இல்ல. இப்ப உட்கார்ந்து அவர் பரலோகத்தை தூதர்களின் துதியில் அப்படியே மகிழ்ந்து உட்கார்ந்து கிடையாது. இரவும் பகலும் நான் ஸ்டாப்ப நமக்காக, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக, அவரை பின்பற்றுகிறவர்களுக்காக, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்காக நான் ஸ்டாப்ப ஜெபிச்சிருக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? என்ன ஜெபிப்பாரு? ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஆசீர்வாத தாரும், நல்ல ரசு தாரும், நல்ல வீடு தாரும், நல்ல கார் தாரும், நல்ல வசதி தாரும், அது தாரும் இது தாரும், என் பிள்ளை என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நல்ல அமோகம் பெரிய பணக்காரர்களா இருக்கணும் ஆண்டவரே ஜெபிக்கிறாரா? சொல்லுங்க, என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? பாக்கு எல்லாமே பைபிள் இருக்குது. நம்ம கண்ணுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்றது எல்லாமே பைபிள் இருக்குது. 1 யோவான் 2 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறேன்.
என் பிள்ளைகளே,
என் பிள்ளைகளே, இது யாருக்கு? விசுவாசிகளுக்கு சொல்றார். என் பிள்ளைகளே,
நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு,
நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு
இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்,
இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்.
ஒருவன் பாவம் செய்வானானால்,
ஒருவன் பாவம் செய்வானானால்,
நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து,
நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து
நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்,
நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்,
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற,
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற
கிருபாதார பலி அவரே,
கிருபாதார பலி அவரே,
நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல,
நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல,
சர்வலோகத்தின் பாவங்களையும்,
சர்வலோகத்தின் பாவங்களையும்
நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார்,
நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து எதுக்கு ஜெபிக்கிறார் தெரியுமா? இப்ப உங்களுக்கு நமக்கு ஜெபிச்சிருக்கிறார் என்னன்னா, என் பிள்ளைகளே, பிள்ளைகள் யாரு? தேவ பிள்ளைகள். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இதை உங்களுக்கு நான் எழுதுகிறேன் சொல்லிட்டு யோவான் சொல்றாரு. இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை தடுமாறி ஒரு தவறான காரியத்தை, ஒரு பாவத்தை செய்வார்களானால், இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நமக்காக பிதாவுடைய பக்கத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசுறாரு. பிதாவே, என் பிள்ளது பாவம் செஞ்சிருச்சு, ஆனாலும் என் ரத்தத்தினால நான் கழுவி இருக்கிறேன், அதனால என்னுடைய சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்க. என் ரத்தத்தினால நான் கழுவி இருக்கிறேன், அதனால உங்களுடைய சமூகத்திலிருந்து தள்ளி விட்டுறாதீங்க. இந்த ஒரு குற்றத்தை செஞ்சதுனால, இந்த தவறான காரியத்தை செஞ்சதுனால தூக்கி எரிஞ்சிடாதீங்க. பிதாவே, நான் அவங்களுக்காக ரத்தத்தை செஞ்சிருக்கிறேன், என் ரத்தத்தினால நான் கழுவி இருக்கிறேன், அவங்கள மன்னிச்சிருங்க. பிதாவே, என் பிள்ளை மன்னிச்சிருங்க, என் பிள்ளை தள்ளி விட்டுறாதீங்க, என் பிள்ளை என் ரத்தத்தினால நான் கழுவி இருக்கிறேன், அதனால இன்னொரு தடவை மன்னிச்சிருங்க என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளைகள் செய்கின்ற பாவங்கள் குறைவுகளுக்காக மன்னிப்பை பிதாவினிடத்தில் இப்ப கேட்டுக்கிறேன். 2வது வசனம் பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அப்போ நல்லா தெரியணும், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எதை செய்து கொண்டிருக்கிறாரோ அதைத்தான் நம்மளையும் செய்ய சொல்றார். அவர் எதையுமே பிராக்டிஸ் பண்ணாம செய்ய சொல்லுகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து தான் உபதேசிக்கும் பொழுதே சொன்னார், வேத வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு போதிக்கும் பொழுது நீ அதை செய்யணும். இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறாரு, அதனால நமக்கு போதிக்கிறார். அவர் பரிந்து பேசிட்டு இருக்கிற, நமக்காக அவர் பரிந்து பேசிட்டு இருக்கிறார். நைட் அண்ட் 24 மணி நேரமும் நமக்காக பரிந்து பேசுறாரு. ஆனால் இன்றைக்கு நிறைய இதெல்லாம் இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. சில விஷயம் இன்னைக்கு நடக்கிறதான போதனைகள், உபதேசங்கள் எனக்கு சொன்னா அப்புறம் தான் ஏதோ எல்லாரையும் குற்றப்படுத்துற பிரசங்கர் ஆயிடுவேன். எனக்கு அதுவும் பயமா இருக்குது. அவ்வளவு தவறான பிரசங்கங்கள் இன்னைக்கு நடக்குது. வசனத்தை என்னதான் படிக்கிறாங்களோ என்னதான் பிரசங்க ஒண்ணுமே புரியல. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ் பண்ற ப்ரீச்சிங்ல பிளண்டர் மிஸ்டேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா டோட்டலா நரகத்திற்கு விசுவாசங்களை கொண்டு போகிறதற்கான உபதேசங்கள் நிறைய பேர் இன்னைக்கு டிவியில பிரீச் பண்றாங்க. நான் வெளியில பாக்கிறேன், டிவியில பாக்குறதான் சொல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டவரை இன்னைக்கு வந்து நீ பாவத்தை குறித்து நீ யோசிக்க வேண்டியதில்லை என்ற பிரசங்கங்கள் நிறைய வருது. அன்னைக்கு ஒரு நாள் டிவியில பார்த்துட்டு இருந்தோம், சொல்றேன் உங்களுக்கு அப்புறம் நீங்க புரியும். ஏன்னா நீங்க விசுவாசிக்கு வசனம் தெரியாம இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இப்படி குழம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் இந்த வசனத்தெல்லாம் படிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம். அன்னைக்கு ஒரு நாள் வந்து நான் பேரை சொல்லி சொல்றேன், அப்புறம் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஓரளவு உங்களுக்கு புரியும். ஜேக்கப் கோச்சி அவருடைய ஒர்ஷிப் உங்களுக்கு சால்வேஷன் எல்லாம் வரும், சீரீஸ் நிறைய இருக்குது. அவருடைய பிரசங்கத்துல வந்து ஒரு காரியம் சொல்ற போது வருது. என்ன சொல்றாரு, இன்னைக்கு வந்து விசுவாசி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாவத்தை குறித்து யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஒரே ஒரு தடவை நீ பாவம் கழுவப்பட்டா போதும், அதுக்கு பிறகு நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதுக்கு ரீசன் என்ன சொல்றாரு, மோசே எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தான். அப்ப வெளியே கொண்டு வரும் பொழுது அதுக்கு முந்தின நாள் ராத்திரி வேளையில பஸ்கராமாகிய ஆடு அடிக்கப்பட்டது. அந்த ரத்தம் எடுத்து இந்த வீட்டு நிலைக்கால்களிலே ஊசப்பட்டது. கர்த்தர் சொன்னாரு, இந்த நிலைக்கால ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே சங்காரசூதன் வரமாட்டான், அதுக்குள்ள போய் இருந்தீங்கன்னா பத்திரமா இருப்பீங்க, ஆனால் வெளியில் இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு கர்த்தர் சொன்னார். ஆகியனால அந்த வீட்டுக்குள்ளே போய் இருந்துட்டு ரத்தம் பூசிட்டா அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கிடைச்சிது, வெளியில் இருக்கிறவங்க அழிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள ரத்தம், அந்த வீட்டு நிலைக்கால ரத்தம் பூசிட்ட பிறகு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு ரட்சிப்பு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு கர்த்தர் கேட்கல. வீட்டுக்குள்ள இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு கர்த்தர் கேட்கல. ரத்தம் பூசப்பட்டிருக்குதா, ஓகே பாதுகாப்பு. உள்ள இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா ஒருத்தனை கர்த்தர் கேட்டாரா, கேட்கல. ஆனா உன் வாழ்க்கையில ஒரு தடவை ரத்தம் பூசப்பட்டா போதும், நீ நல்லவனா கெட்டவனான்னு கர்த்தர் பார்க்க மாட்டாரு, உன்னை பரலோகத்தை எடுத்துக்க வராதுங்கிறாரு. என்ன ஒரு பிளண்டரான மிஸ்டேக் தெரியுமா இது. நான் சொல்லிட்டே போல எனக்கு சொல்றதுக்கு வாய் எனக்கு ஏறத்துல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கல, எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. நான் நிறைய பேருடைய காரியங்கள் இன்னைக்கு அபாண்டமான உபதேசங்கள், மிகவும் தவறான உபதேசங்கள் எக்கச்சக்கமாய் போதிக்கப்படுகிறது. பாவத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம். நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளை, கிறிஸ்து நமக்கு தலை, நாம் அவருடைய சரீரம், அதனால நம்ம எப்படினாலும் பரலோகம் போயிடலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கிறிஸ்டின் சேனல்ல டெய்லி வர்ற விஷயம், நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல சொல்ல முடியுமா, நான் என் வாழ்க்கையில நான் ஒரு தவறு கூட செய்யறது இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது, என்னாலும் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. எங்கிட்ட தவறு இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் கேட்ட ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். யாருமே அப்படி கேட்க முடியாது உலக சரித்திரத்தில். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே தவறு என்பது நம்முடைய வாழ்க்கையில் அதோடு அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டனால முடிஞ்சது கிடையாது. பாவ உலகத்தில் வாழ்றோம், பாவ சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள், சில குறைவுகள், சில நேரத்தில் தெரிந்தும் சில நேரத்தில் தெரியாமலும் சில நேரத்தில் செய்த பிறகு அப்புறம் உணர்கிறது, இப்படிதான் நடக்குது. இது உண்மை, இதை வந்து நம்ம மறுதளிக்க முடியாது, உண்மை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி நம்ம காப்பாற்றப்படுறோம், எப்படி நம்ம அதுக்கு பிறகு நம்ம வந்து கர்த்தருடைய சமூகத்தை நிற்க முடியுது? நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் 24 மணி நேரம் ஜெபிச்சுட்டு இருக்கார் நமக்காக, இருக்குங்களா? சும்மா கிடையாது. நம்ம வந்து ஒரு தவறு செஞ்சா உடனே நம்ம தூக்கி எறியப்படாமல் ஜாலியா இருக்கிறோம். என்ன காரணம்? பின்னால் ஒன்று நடக்குதாங்க, 24 மணி நேரம் ஒருத்தர் நமக்காக வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட மகன், என்னுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட மகள், இதாவே கூட தள்ளிடாதீங்க, இன்னொரு தடவை மன்னிச்சிருக்கு, இன்னொரு தடவை மன்னிச்சிருக்கு. நம்ம மன்னிப்பு கேட்க முடியும், அவர் அங்கே மன்னிப்பு கேட்டுக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நம்ம காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. அதனாலதான் யோவான் சொல்லுகிறார், ஒன்னு யோவான் முதலதிகாரம் 7:8-9 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம்ங்கிறாரு. எங்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லி நீ உன்னை ஏமாத்துறேங்கிறாரு. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனமேல என்ன சொல்லுகிறது? விசுவாசிகளை பத்தி தான் சொல்லுது. இந்த வசனமேல அவிசுவாசிகளை பத்தி இல்ல, இதெல்லாம் நிருபம் விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டது. எங்கிட்ட பாவம் இல்லைன்னு சொன்ன நீ உன்னை ஏமாத்திக்கிறேங்கிறாரு. நம்மிடத்துல குறைவு வருகிறது. நமக்காக பிதாவிடத்துல இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறாரு, நமக்கு உணர்வை கொடுக்கிறார், ஆவியானவர் மூலமா உணர்வு கொடுக்கிறார். அந்த உணர்வுனால் நம்மளும் நம்மளை தாழ்த்து ஆண்டவரே செஞ்சிருக்க கூடாதப்பா, கத்தர் கிருபையா இறங்குறாரு, இறங்கி நம்மளை மறுபடியும் நம்மளை நடத்திட்டு போயிட்டு இருக்கிறார். இதுதான் நடக்குது உலகத்தில். அப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுக்கு எதுக்காக இந்த காரியம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் உங்களுக்காக ஒரு பரிந்து பேசலின் ஜெபம் உங்களுக்கு ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 24 hours அதை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம, புரியுதா? நமக்காய் பரிந்து பேசி ஜெபிக்கப்படுகிற ஒரு ஜெபத்தை 24 hours நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிற நாம் கொஞ்சமாவது அதை மற்றவர்களுக்கு உலகத்திற்கு கொடுக்கலன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. 24 மணி நேரம் ரிசீவ் பண்றோம், ஆனால் அழிந்து போகிறதான கர்த்தரை அறியாதிருக்கிற ஆத்துமாக்களுக்காக எவ்வளவு தூரம் நம்ம வெளியே கொடுக்கிறோம், வாங்கிட்டே இருக்கிறது எவ்வளவு தப்பு. 24 மணி நேரம் வாங்குறமே, எத்தனை மணி நேரம் நம்ம அதை வெளியில கொடுக்கிறோம்? புரியுதா உங்களுக்கு? 24 மணி நேரம் அந்த ஜெபத்தை என்ஜாய் பண்றோம், இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்தை என்ஜாய் பண்றோம், ஆனால் நம்மை சுற்றிலும் பாவத்திலும் நரகத்துக்கு நேராய் போகிற ஆத்துமாக்களுக்காக எத்தனை மணி நேரம் அதை நம்ம வெளியில நம்ம கொடுக்கிறோம், அதை செலவு செய்யறோம், வாங்குற நம்ம கொடுக்கணும். புரியுதா? வாங்குறோம், கொடுக்கணும், அந்த ஜெபத்தை கொடுக்கணும் நம்ம. இப்போ கர்த்தரை அறியாது இருக்கிற ஜனங்களுக்காக அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, அவருக்கு அவர் சிலுவையில் அறைந்தவங்களுக்கு அந்த யூதர்களுக்கு ஜெபிக்க தெரியாது. ஏன் செய்யறோம், யார செய்யறோம் அவங்களுக்கு தெரியல. புரியுதா? ஏன் செய்யறோம் அவங்களுக்கு தெரியல, யார செய்யறோம் அவங்களுக்கு தெரியல. அன்றா சொன்னார், பிதாவே உங்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது கூட அந்த பரிந்து பேசலின் ஜெபத்தை கொடுத்துட்டே இருந்தார். இன்னைக்கு அவர் அதையே செஞ்சுட்டு இருக்கிறார், இன்னைக்கு நமக்காக அதை செஞ்சுட்டு இருக்கிறார். நம்ம மற்றவங்களுக்காக கண்டிப்பா செய்யணும். ஆமென். மற்றவங்களுக்காக நம்ம பரிந்து பேசி ஜெபிக்கணும், ரொம்ப அவசியம். பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டியது கட்டாயம், ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று, கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று. அப்படி ஜெபிக்கலைன்னா பாசி, ஜெபிக்கலைன்னா அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். 1 Samuel 12:23 வாசிக்கலாம். 1 Samuel 12:23,
நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாயிருப்பதாக,
ஆமென் சொல்றார்கள். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாயிருப்பதாக. மற்றவங்களுக்கு விண்ணப்பம் பண்ணாதது என்னது சொல்லுங்க? மற்றவங்களுக்காக ஜெபிக்காத வாழ்க்கை பாவம். புரியுதா? நம்ம போய் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சு நான் பாவம் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. நல்லது செய்யாம போனாலும் பாவம் தான். செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாததை செய்து வந்து சுதமே இல்லை. நம்ம செய்யத்தக்கறதே செய்யறது இல்லை, செய்யத்தகாததை நம்ம என்ன செய்யறது, செய்யத்தகாததை செய்யறது மட்டும்தான் பாவம் நினைக்கிறோம், செய்யத்தக்கதை செய்யாதது கூட பாவம். அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருப்பேன், ஆகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன், அந்த பாவம் எனக்கு தூரமாக இருப்பதாக. மற்றவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதது பாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஏன் இடத்துல சாமுவேல் அப்படி சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு இந்த ஒரு ராஜாவை கேட்டாங்க. அதெல்லாம் எல்லா ஐஸ்டி எடுக்க முடியாது, சொல்ற சம்பவத்தை சொல்ல. அந்த ராஜாவை கேட்டது கர்த்தருக்கு விரோதமான காரியமா இருந்துச்சு. சாமுவேல் தன்னுடைய கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை நினைப்பூட்டுறாரு, நீங்க இந்த இடத்துல தப்பு பண்ணீங்க, இதெல்லாம் நீங்க செஞ்ச தவறுகள் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே வர பண்ணிட்டு வந்துட்டு, இஸ்ரவேல் நீங்க ராஜாவை கேட்ட தப்பு என்பதை இப்ப நான் உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். இது கோதுமை அறுப்பின் காலம், இடி மழையெல்லாம் வராது. ஆனா இப்ப நான் ஒரு ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ண இடி மழை மின்னல் அடிக்கும் பாருங்கன்னு சொன்னாரு. சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணோம்னு ஒரே இடி மின்னல் மழை மக்கொட்டுது. ஜனங்க பயந்துட்டாங்க. ஒரு ஜெபம் பண்ணி சாமி ஜெபிக்கிறார், சொன்ன மாதிரியே இடிக்குது, மழை வருது, பயங்கரமா இயற்கையே மாறுது. ஜனங்கள் பயந்துட்டாங்க, ஐயோ நம்ம பாவம் செஞ்சுன்னு உணர்ந்தாங்க. அப்போ சொல்கிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், ஜனங்கள் கதறுறாங்க. அதை சொல்கிறார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாக இருப்பேன், அது எனக்கு தூரமாக இருப்பதாக. அப்போ இன்றைக்கு சொல்லுகிறேன், பாவம் செய்கிற ஜனங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். இல்லைன்னா நம்ம பாவம் செய்கிறோன்றது புரிஞ்சது புரியுது. அப்படி ஜெபிக்கலைனா அது நம்ம செய்கின்றதான பாவம். ஆகிய நாட்களிலே பரிந்து பேசி ஜெபித்தல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்ப உங்களுக்கு நான் டைம் ஆயிடுச்சு. ஒரு மூணு காரியத்தை சொல்ல போறேன். யார் பரிந்து பேசி ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறதுக்கு நமக்கு எப்படி இந்த அனுபவத்தை கூட வர்றது என்பதை குறித்து ஒரு மூணு காரியத்தை ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதல் காரியத்தை எடுத்துக்கொள்வோம். 1 Samuel 15:10-11 வசனங்களை வாசிக்கலாம். 1 Samuel 15:10-11.
அப்பொழுது
கர்த்தருடைய வார்த்தை
சாமுவேலுக்கு உண்டாகி, அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாம போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் வந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி
கூப்பிட்டான். சாமுவேல் தேவ சமூகத்தில் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஏன் இந்த இடத்துல இப்படி ஒரு பாரமான ஜெபம் இவனுக்கு வந்துச்சு அப்படின்னா, சவுலை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தினார். ராஜாவாக ஏற்படுத்தி எடுத்த உடனே பெலிஸ்தியருக்கு விரோதமான யுத்தம், அதுல பெரிய வெற்றி கிடைச்சது. அடுத்தது அமலேக்கு விரோதமான யுத்தம், இது 15 அதிகாரத்துல வருது. இந்த அமலேக்கு விரோதமான யுத்தத்துல வரும் பொழுது கர்த்தர் அமலேக்கியர்களை டோட்டலா அவங்க எரடிகேட் பண்ண சொல்றாரு. சர்வ சங்காரம் பண்ணி டோட்டலா அவங்களை அடிச்சிருந்தார். ஆடு மாடு கழுத ஒட்டகம் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஜெனரேஷன் இல்லாதபடி க்ளோஸ் பண்ணிருந்தார். ஏன்னா அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஏற்கனவே நடந்தவங்க கம்ப்ளீட்டா அடிச்சிடணும்னாரு. ஆனால் சவுல் இந்த காரியத்துல பார்ஷியலா கீழ்படிதான், முழுசு கீழ்படியில கொடுமையான ஆடு மாடுகளை தனக்குன்னு வைத்துக்கிட்டான். இந்த காரியம் கர்த்தருக்கு வசனமா இருந்துச்சு. பின்பு அந்த யுத்தம்லாம் முடிஞ்ச பிறகு கர்த்தர் வேதனையோடு வந்து சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் அப்படின்னு. அதை கேட்ட உடனே சாமுவேல்னால தாங்கவே முடியல, மனசு நொந்து போனான். இந்த வார்த்தை பாரு, மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி போயிட்டான். மனசு நொந்து போயிட்டான். எதுக்கு நொந்து போனான்? அவனுக்கு ஏதாவது நஷ்டம் வந்துருச்சா நொந்து போறதுக்கு? யோசிச்சு பார்க்கணும். அவனுக்கு இன்னைக்கு சாதாரணமாக மனுஷங்க மனம் நொந்து போறது எப்போ தங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்துச்சுன்னு செய்வாங்க, மனம் நொந்து போயிடுவாங்க. தங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே இழந்து போனான், தங்க பெரிய நஷ்டம் இழப்பு வந்துச்சுன்னா நொந்து போயிடுவாங்க. ஆனால் சாமுவேல் ஏன் மனம் நொந்தான்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய இருதயம் வேதனைப்பட்டு போச்சேன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த காரியத்தை அறியும் பொழுது அவனால் தாங்கவே முடியல, மனசு நொந்து போன. மனசு நொந்து போனி சொல்ற ஒரு தேவ பிள்ளை, கர்த்தர் மேல ஒரு அன்பு நமக்கு இருக்கும்போது உண்மையிலே சொல்ற அவர் இருதயம் பாதிக்கப்படுகிறதை பார்க்கும்பொழுது நம்ம கண்டிப்பா நம்ம பரிந்து பேச ஆரம்பிச்சிருவோம். ஒரு சவுல் பின்வாங்கி போனது அவர் அவ்வளோ மனசு நொந்து போச்சு. அதை கர்த்தர் சொல்லும் பொழுது அவனால் தாங்க முடியுது. கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிற இருதயம் நமக்கு வரணும். கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே உங்களை அதிகமாக நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த அன்பை கர்த்தர் கொடுப்பார். அந்த அன்பு நமக்கு வரும்பொழுது நிச்சயமா சொல்ற கர்த்தருடைய இருதயம் மனம் நோக்க போகும்பொழுது நீங்க விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஒரு நாள் ஒரு தம்பி கர்த்தரை விட்டு ரொம்ப விலகி போயிட்டான். எவ்வளவோ புத்தி மதியெல்லாம் சொல்லி கேட்கிறாரு, அப்படி ரொம்ப கர்த்தரை விட்டு போயிட்டான். அப்படி போன பிறகு அவனை திருத்துறதுக்காக இன்னொரு ஒரு கர்த்தருடைய பிள்ளை இன்னொரு பையன் எவ்வளோ ட்ரை பண்ணான், ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவனாலையும் அது சரி கொண்டு வர முடியல. உடனே அந்த தம்பி என்ன பார்க்க வந்தான். பார்க்க வந்துட்டு, பாஸ்டர் என்ன பாஸ்டர் இவன் இப்படி போயிட்டு இருக்கிறானே பாஸ்டர், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே பாஸ்டர், இப்படி போயிட்டுக்கிறானே பாஸ்டர்ன்னு அவன் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். நானும் சொன்னேன், ஆமாப்பா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்க முடியல, கேட்க மாட்டேன், அப்படியே போயிட்டுருக்கிறானே சொல்லி நானும் சொல்லி அவனை பற்றி யோ பேசிட்டு இருந்தேன். பேசும்போது திடீர்னு ஒரு வார்த்தை அந்த தம்பி சொன்னாங்க, ஏன் பாஸ்டர்லாம் கர்த்தருடைய இருதய கர்த்தர் ஏன் பாஸ்டர் இப்படிலாம் இவங்க நோகடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க இருதயத்தில் அப்படி ஒரு வார்த்தை பார்த்துன்னு சொன்னேன். ஆண்டவர் ஏன் பாஸ்டர் அப்படியெல்லாம் நோகடிக்கிறாங்க உண்மையில் சொல்ல வார்த்தைகள் சொல்லும் பொழுது திடீர்னு ஒரு அன்பு என்ன அப்படி வந்து விழுந்தது. நாங்கள் சும்மா உட்காந்து வீட்டில் பேசிட்டு இருக்கிறோம், அவன் மேலேயும் அந்த ஒரு கர்த்தருடைய அந்த அன்பு அப்படி வந்து இறங்குச்சு. நான் அப்படி அழுத, ஐயோ என் ஆண்டவருடைய இருதயம் இப்படி இருதயத்தை நோக்கடிக்கிறானே, கர்த்தருடைய இருதயத்தை நோக்கடிக்கிறாங்க. அவன் அங்கே கூட அந்த பையன் அழுக ஆரம்பிச்சுட்டான், ஆண்டவருடைய இருதயத்தை இப்படி நோக்கடிக்கிறாங்களே. அப்பதான் யோசிச்சோம், ஒன்று என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, கர்த்தரை நம்ம நேசிக்கும் பொழுது அவர் இருதயம் புண்படியாக பண்படியாக ஒரு காரியம் நடந்தால் நம்மளால் அதை ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியாது. நமக்கும் அழுக வரும், பாரத்தோடு நமக்கு ஜெபிக்கும்படிக்கு அதை நம்மளை தூண்டிவிடும். இதுதான் சாமுவேல் கணக்கில் நடந்துச்சு. எல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது நான் பூரிச்சவோ இதுதான் அன்றைக்கு சாமுவேல் நடந்துச்சு. கர்த்தரை நல்ல நேசி கர்த்தரை கேளுங்க, ஆண்டவர் உங்களை முழு இருதயத்தோடு அன்பு கொடுக்குற இருதயத்தை எனக்கு தாங்க. இப்போ நமக்கு பிரியமானவங்களுக்கு ஒரு கஷ்டம் நம்மளால் தாங்கிக்க முடியாது இல்லை. நம்ம ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தரை அப்படின்னு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளால தாங்க முடியாது இல்லை. அதுதான் ஒருத்தர் தப்பு செய்யும் போது கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுது அப்படின்றத நம்ம புரியும் பொழுது கர்த்தருடைய இருதயத்தின் வேதனை நம்மளை பாதிக்கணும். புரியுதா? அவர்களுடைய இருதய வேதனைப்படுகிறது நமக்கு பாதிப்பை உண்டு பண்ணணும். அவர் எப்படி போயிட்டு போறாரு, நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்னு இருக்க கூடாது. இதுக்கு காரணம் கர்த்தர் பேரில் ஒரு அன்பு. பரிந்து பேசுறது கர்த்தர் மேல நமக்கு ஒரு அன்பு வரும்பொழுது பரிந்து பேசுறது முடியும். இரண்டாவது கர்த்தர் நமக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த பரிந்து பேசுதல் எப்ப நமக்கு சாத்தியம் அப்படின்னு ஆதியாகமும் மூணு காரியத்தை சொல்றேன். இரண்டாவது ஆதியாகமும் 18 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கும்.
பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர்
அவ்விடம் விட்டு
சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ
பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்.
அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோன்னு
ஆரம்பிச்சு தொடர்ந்து அந்த அதிகார ஃபுல்லா அவன் ஜெபிச்சுட்டு போறான். இன்னைக்கு படிக்க நேரம் இல்ல, அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல சோதோம் குமராவுடைய பாவம் பரலோகத்தை போய் எட்டுச்சு. அந்த பாவத்து நிமித்தம் கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துட்டார். இந்த இடத்துல நிறுவனம் நடந்துச்சுன்னா மூன்று புருஷர்னு போட்டிருக்கு. இந்த மூன்று பேர் ஒரு மனித ரூபத்தில் மூணு பேர் இறங்கி வந்தாங்க. அதில் ஒன்று யாருன்னா இயேசு கிறிஸ்து, இன்னொன்று கேப்ரியல் தூதன், இன்னொன்று மிகாவேல் தூதன். அந்த தூதர்கள் பிரதான தூதர்களை கூட்டிட்டு இயேசு கிறிஸ்து டைரக்டா பரலோகத்துல இறங்கி வந்துட்டார். பரலோகத்துல வந்து எட்டினதான இந்த பாவத்தின் காரியம் உண்மைதானா நேர்லயே போய் பார்ப்போம்னு வந்தாரு. வந்து நின்றபோது தான் இந்த மூணு பேர் வந்த உடனே ஆபிரகாம் அவங்களுக்கு மூணு பேருக்கு நல்ல விருந்து கொடுத்துட்டாங்க. நல்ல விருந்து கிடைச்சி சாப்பிட்டு அதன் பிறகு எதுக்காக வந்தோம்னு விஷயத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி சோதோம் குமராவுடைய பாவம் பரலோகத்தை வந்து எட்டுச்சு. அதை பார்க்கறதுக்காகத்தான், அது உண்மையான பார்க்கறதுக்காக தான், நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றார் ஆபிரகாமிட்ட. சொல்லிட்டு இந்த தூதர்கள் ரெண்டு பேரையும் போய் சோதோம் குமரா போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாரு. என்ன நடக்குது போய் பார்த்துட்டு வாங்க. ஆனா ஆபிரகாம் கர்த்தரை விடல, பிடிச்சிட்டாங்க. தூதர்களை மட்டும் இயேசு கிறிஸ்து அனுப்பிட்டாரு. ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே துன்மார்க்கரோடு நீதிமானையும் அழிப்பீரோ? இல்லைங்கிறாரு. ஒருவேளை பட்டணத்தில் 50 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், 45 இல்லை, 40, 30, 20, 10 அது வரைக்கும் வராது. அது வரைக்கும் கர்த்தரிடத்தில் அவன் கேட்டுக்கிட்டே வரான், இறங்கிட்டே வரான், தொடர்ந்து பரிந்து பேசுறான். ஏன் ஆபிரகாம் இந்த இடத்துல இப்படி பரிந்து பேசணும்? ஏன் இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஸ்பெஷலா இப்படிப்பட்ட ஒரு பாரம் வந்துச்சு? வேற ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல லோத்து இருந்தான். அதான் லோத்து இருந்தான், அவனுடைய அண்ணன் மகன் லோத் அங்க இருந்தான். அந்த லோத்து இவனுடைய அண்ணன் மகன், இவனுக்கு பிரியமானவன் ஆபிரகாமுக்கு. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையில் ரெண்டு பேர் வேற ஒரு இடத்துல இருந்துட்டு அங்க இருந்துட்டு அனுப்பி. இப்படி இருக்கும் பொழுது இந்த சோதோம் குமராவுக்கு ஒரு அழிவு என்றால் அது லோத்தையும் பாதிக்கும் என்பது ஆபிரகாமுக்கு தெரியும். அதனாலே லோத்தை காப்பாற்றுகிறதற்காகத்தான் இந்த 50 ஆரம்பிச்சு 10 வரைக்கும் இது ஆபிரகாம் போராடி எடுத்துட்டு வரணும். அப்படின்னு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு இந்த லோத்தின் மேல் இருந்த ஒரு அன்பு, அது நிமித்தம் அவன் பரிந்து பேசினான். புரியுதுங்களா? அப்போ வந்து பரிந்து பேசுறதுக்கு பேசிக் ரூல்ஸ் நான் சொல்றேன். முதல் காரி, கர்த்தர் மேல உங்களுக்கு அன்பு இருந்தால் உங்களால் பரிந்து பேச முடியும். ரெண்டாவது, மனுஷன் மேல அன்பு இருந்தால் பரிந்து பேச முடியும். முதலாவது கர்த்தர் மேல அன்பு இருந்தால் பரிந்து பேச முடியும், ரெண்டாவது மனுஷன் மேல அன்பு இருந்தால் பரிந்து பேச முடியும். இதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார். லூக்கா 12 31 வசனங்களிலே கற்பனைகளிலே பிரதானமானது என்னன்னு இதை தான் அழகாக சொன்னார். பிரதானமானது என்ன? உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கொப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன் அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முதலாவது தேவனிடத்தில் அன்பு, இரண்டாவது மனுஷனிடத்தில் அன்பு. இது ரெண்டு தான் பரிந்து பேச வைக்கும். அப்ப முதலாவது கர்த்தர் மேல சாமுவேலுக்கு அன்பு இருந்ததுனால அவனால் பரிந்து பேச முடிஞ்சது சவுலுக்காக. ஆபிரகாமுக்கு மனுஷன் மேல அன்பு இருந்ததுனால கர்த்தரிடத்துல பரிந்து பேச முடிஞ்சது. அப்ப நம்ம சுற்றிலும் இருக்கிற மனுஷர்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்களுடைய செய்கை மோசமா இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கிறதுக்கு நம்ம செய்யணும். நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு அவங்க வாழ்க்கை வந்து நரகத்துக்கு நேர போதுனால அவங்க ரட்சிக்க பண்ணு நம்ம ஜெபிக்கிறோம்ல. குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து நரகத்து போயிடுவாங்க, செத்தா நரகத்து போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா ஆண்டவரே சாகரம் மனந்திரமன் ஆண்டவரே அவர் ரட்சிங்க ஆண்டவர் நரகத்து போயிடக்கூடாதுன்னு சொல்றோம்ல. இதுதான் இந்த அன்பு. எல்லாருக்கிட்டையும் நம்ம என்ன செய்யணும்? எல்லா ஆத்மாக்களுக்கு நேராய் காட்டணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குடும்ப ஆட்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா நபர்களுக்காகவும் நரகத்துக்கு போகிறதை தடுக்கிறதுக்காக அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இது ரெண்டாவது காரியம். மூணாவது, நம்மளை பரிந்து பேசி ஜெபிக்க வைக்கிறது என்ன? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32:32 ஆதலால்
தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால்
இல்லாவிட்டால்
நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார்.
இங்க பாத்தீங்களான்னா என்ன நடக்குது, மோசே ஒரு ரொம்ப பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட், இது ஒரு பெரிய அருமையான அற்புதமான ஜபம். இது ரொம்ப வேறு நேரம் இல்லை, நீங்க இந்த அதிகாரம் முழுசையும் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. குறிப்பா 9வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா மோசேயுடைய ஒரு பவர்ஃபுல் பிரேயர் அந்த இடத்துல இருக்கும். இங்கே மோசே ஒரு உண்மையிலே சொல்கிற திறப்பின் வாசலில் இதை ஜெபிக்கிற ஒரு அருமையான காரியம். தேவரீர் என்னுடைய பாவத்தை, இந்த ஜனங்களின் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீ எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். நான் இதோட அர்த்தத்தை நீங்க புரியணும்னா வெளிப்படுத்தனுக்கு போங்க. 20வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன்.
ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ
அவன் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டான். இதுதான் லிங்க். நீங்க மோசே சொன்னதையும் இந்த வசனத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியும். என்ன சொல்றான், தேவரீர் இந்த ஜனங்களின் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். அதோடைய அர்த்தம் இங்க வெளிப்படுத்தல் 20:15 பாத்தீங்கன்னா புரியும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவனாய் காணப்படாதவன் எவனோ, யாருடைய பெயர் இல்லையோ, அவர்கள் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டார்கள். அந்த பேர் இல்லைன்னா நரகத்துல போய் விழுந்தாங்கன்றது. ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லைன்னா நரகத்துல விழுந்துட்டாங்கன்னு வெளிப்படுத்தல நமக்கு சொல்லப்படுது. அப்ப மோசே என்ன சொல்ல வரானா, இந்த ஜனங்களை நீ நரகத்துல தள்ளுவீரானால் ஃபர்ஸ்ட் என் பெயரை கிறுக்கிட்டு என்ன நரகத்துல தள்ளிட்டு அப்புறம் இவங்களை தள்ளுவேன். இங்க போயிட்டான் பாருங்க, இந்த ஜனங்களை நீ நியாயம் தீர்த்து நரகத்துல தள்ளணும்னு என் பேர் அடிச்சிடும் பரலோகத்துல ஜீவபுத்திரன் என் பேர் கிறுக்கிட்டு அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதாவது செய்யும். இவனை யாராலும் இவனை கட்ட தள்ள முடியாது, இது இவனுக்கு நல்லா தெரியும். இவன் நீதிமான், 40 நாள் இப்பதான் கத்தரோடு இருந்துட்டு வந்து இறங்கி வந்திருக்கிறான். என் பெயரை நீ அழிக்க முடியுமானா இவங்களையும் அழிச்சு போயிடும், இல்லைன்னா இவங்க அடிக்க நான் விட மாட்டேன். எப்படி ஒரு பரிந்து பேசுறான். ஒரு இடத்துல இவன் தன்னையே பணயம் வைக்கிறான். மோசே தன் ஆத்மாவை நரகத்திற்கு நேராய் பணயம் வைத்து ஜெபிக்கிறான். அந்த ஜனங்களுக்காக இவன் நான் வேணும் நரகத்துக்கு போக ரெடி, ஆனா இந்த ஜனங்களை நீர் நினைப்பாதே. 3வது ஒன்று நமக்கு தெரியணும், நரகத்தை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு இருக்கு. அவ்வளவு ஒரு கொடுமையான இடம் இந்த இடத்துக்கு இந்த ஜனங்கள் போயிடக்கூடாதுன்னு அவன் அவ்வளவு பாரப்பட்டதுனாலதான் அவன் அப்படி ஜெபிக்க முடிச்சு. ஏன்னா இந்த ஜனங்களை அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, இவங்களை சொல்றது அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அடிச்ச இந்த ஆத்மாக்கள் எங்க போகும், நரகத்துக்கு போகும். ஏன்னா இவங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணிருக்கிறாங்க. மோஸ்ட்லி 40 நாள் மலையில் இருந்த பொழுது இதெல்லாம் கண்டுக்குட்டியை செஞ்சு வணங்கியிருக்கிறாங்க. அந்த சம்பவம் தான் இது. 32வது அதிகாரத்தில் என்ன நடக்கிறது, பொன் கண்டுக்குட்டியை வணங்கின பொழுது இந்த சம்பவம் நடக்குது. அப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனை செய்துட்டு இருக்கிறாங்க. இவர்களை நான் ஒரே அடி அடிச்சு நான் கொல்ல போறேங்கிறார் கர்த்தர். அப்ப இவங்க கொல்லப்படுறது பெரிய விஷயம் கிடையாது. கொல்லப்பட்டால் இந்த ஆத்மா எங்க போகும், நரகத்துக்கு போகும். அதை தான் இந்த மோசையை நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால முதல்ல என்ன நரகத்துல தள்ளுறதா இருந்தால் இவங்களை தள்ளும். இவங்களை என்ன தள்ளாம இருக்கணும், இவங்களை தள்ளக்கூடாது. கர்த்தரிடத்தில் அப்படி நின்றான். நரகத்தை குறித்த ஒரு தரிசனம் இருக்கு. நரகம் என்பது மிக வேதனையான ஒரு இடம். அந்த இடத்துக்கு ஒரு ஆத்மாவும் போய்விடக் கூடாது என்கிறதில் தேவ பிள்ளைகள் அந்த பாரம் உங்களுக்கு இருக்கணும். புரியுதா? ஒரு மரணம் சாதாரண விஷயம், ஆனால் ஒருத்தர் செத்து போறான், கத்தர் இல்லாமல் செத்து போறான்னா அவன் கொடிய நரகத்திற்குள் போகிறான். தாங்க முடியாத வேதனை, நரகத்தை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு இருக்கணும். அந்த வேதனை நமக்கு இருக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். வேதம் முழுவதும் வேதத்தில் நிறைய இடத்துல நரகத்தை பற்றி இருக்கிறது, அங்கு இருக்கிற வேதனைகளை பற்றி வேதம் விவரிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பல சம்பவங்களில் சொல்றாரு, அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும், அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும், அங்கே புழு சாகாமலும் அக்னி அறியாமலும் இருக்கும். திரும்ப 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 சொல்றாரு. ஆனந்துகளை பற்றுவோமே சொல்லும் பொழுது சொல்றாரு, நூற்று கதிபதி வரும்போது அங்கேயும் சொல்றாரு, மற்ற 8 அதிகாரத்தில் மற்ற 25 அதிகாரத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப 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 நரகத்தை பற்றி கத்தர் விவரிச்சு. அந்த நரகத்துக்கு ஒருத்தரும் போயிடக்கூடாது என்பதற்கு இந்த மாறம் நமக்கு வேணும். சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். அமெரிக்க தேசத்திலே ஓரல் ராபர்ட்ஸ் என்று ஒரு சொல்லி ஒரு நல்ல தேவ மனுஷன் இருந்தார். கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேலாக வாழ்ந்து சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாகவும் அவர் சொத்துடைய ராஜ்யத்துக்கு போனார். அந்த ஓரல் ராபர்ட்ஸ் ஆரம்பத்தில் ஒரு சாதாரணமான ஒரு ஊழியக்காரராகத்தான் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது கத்தரை அவர் தேடினார். கத்தரை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது கத்தர் அவருக்குள் ஒரு பாரத்தை கொடுக்க நினைத்தார். ஜனங்கள் மிகுந்த கொடிய வேதனையிலே இருக்கிறார்கள், அந்த ஜனங்கள் அந்த நரகத்தின் பாதையிலே எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை உணர வச்சு நினைக்க நினைத்தார். ஒரு நாள் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டது, கத்தர் திறந்தார். உலகத்தில் இருக்கிற சத்தத்தை நம்ம மாம்ச காதல கேட்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற சத்தத்தை கேட்கும்படி கத்தருடைய காதை திறந்தார். திறந்த உடனே அவருக்கு இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எதுவுமே காதல கேட்கல. ஜனங்கள் ஓ ஓனு கதறி 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 அழுகிற ஒரு சத்தம் கேட்டு ஜபத்தை விட்டு எழுந்திருச்சாரு, ஜபத்தை நிறுத்தினாரு. ஜபத்தை நிறுத்தினாலும் சத்தம் நிற்க மாட்டேங்குது. ஜனங்கள் கதறி 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 அழுகிறாங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு அழுகிறாங்க. ஆண்டவரே இந்த சத்தம் என்ன ஆண்டவரே, இது நிறுத்துங்க ஆண்டவரே. கத்தர் மௌனமாயிட்டாரு. ஒரு நாள் முழுவதும் போச்சு, 2 நாள் முழுவதும் போச்சு, 3வது நாள் தொடர்ந்துச்சு அந்த சத்தம். படுத்து தூங்க முடியல, படுத்தாலும் அந்த சத்தம் வருது காதல, விழிச்சிருந்தாலும் சத்தம் வருது, எந்த வேலையும் செய்ய முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல அவருக்கு. 3 நாள் தொடர்ந்துச்சு அந்த சத்தம். அவர் கத்தர் கெஞ்சினார், ஆண்டவரே தயவு செய்து இந்த சத்தத்தை நிறுத்தும், இல்லைன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்குது ஆண்டவரே, இந்த சத்தத்தை என் காதல் நிறுத்த ஆண்டவரே கத்தர் கேட்டினார். அப்ப கத்தர் சொன்னார், மகனே ஒரு 3 நாள் உனக்கு நான் இதை காமிக்கும் பொழுது இதையே உன்னால தாங்க முடியலையே, ஆனா காலகாலமாய் ஜனங்கள் விடுபட்ட வேதனையில போக போறாங்க, அது எப்படி நான் தாங்குவேன்? ஒரு 3 நாள் அந்த வேதனையின் குரலை உன்னால கேட்க முடியலையே, ஆனா காலகாலமாய் நான் உண்டாக்கின மனுஷன் அப்படிப்பட்ட வேதனைக்குள் போகிறத நான் எப்படி என்னால் தாங்க முடியும்? இந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக நீ எனக்கு ஊழியத்தை செய்ய முடியும். அப்போ அந்த நரகத்தை குறித்த அந்த ஒரு வேதனை அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவரை நான் ஊழியத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறேன். இன்னைக்கு சொல்ல நரகத்தை பற்றி வேதம் முழுவதும் சொல்லுது. நம்ம பரிந்து பேசி ஜெபிக்கலைன்னா நிறைய பேர் நரகத்துக்கு போயிடுவாங்க. நம்முடைய ஜபம் நிறைய பேர் நரகத்திலிருந்து காப்பாற்றும். இங்கே உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிற ஜபம் எங்கேயோ இருக்கிறதான ஜனங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றும். இங்கே உட்கார்ந்துட்டீங்க ஆப்பிரிக்காக ஜெபிக்கலாம், இங்கே உட்கார்ந்துட்டீங்க ஆஸ்திரேலியாக்காக ஜெபிக்கலாம், அங்கே இருக்கிறதான ஆத்துமாக்களும் நரகத்துக்கு போகிறது கத்தர் காப்பாற்றுங்க. பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜபம் அது உலகத்தில் எல்லா மூலையிலையும் நம்ம உதவி செய்ய வைக்கும். இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே ஜனங்களை நரகத்திலிருந்து நம்ம காப்பாற்ற முடியும். அதனால முதல்ல கத்தர் மேல அன்பு, 2வது மனுஷன் மேல அன்பு, 3வது நரகத்தை குறித்த ஒரு தரிசனம். இது நமக்கு இருந்துச்சுன்னா போதும், கண்டிப்பா நம்ம பரிந்து பேசி மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கண்டிப்பா ஜெபிங்க. ஒரே ஒரு வார்த்தை திரும்பி சொல்றேன், 1 சாமுவேல் 12:23, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாயிருப்பதாக. இதை மொத்தம் மனசுல வச்சுக்கிங்க. கர்த்தருக்கு பரிந்து பேசுகிற ஆள் தேவை, ஒரு ஆள் தேவை. இந்த இடத்தை நம்ம கண்டிப்பா சரி பண்ணி ஜெபிக்கணும், ஜெபிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். ஆகையால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாக முடிந்தது. இவர்களை நம்பி பிரயோசனம் இல்லை என்று கடைசியில கர்த்தர் அவரே அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தருடைய பிள்ளையை விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கும். நமக்காகவே நம்ம ஜெபிச்சுட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு நான் ஜெபிக்க வேணாம்னு சொல்லல, ஆனால் மற்றவங்களுக்கு ஜெபிக்காம இருந்துடாதீங்கன்னு சொல்ல, மற்றவங்களுக்காக ஜெபிக்காமல் உங்களுக்காக மட்டுமே ஜெபிக்கிற ஒரு நிலையில் இருந்துடாதீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்காக ஜெபிக்கக்கூடியதாக இருக்கும். நரகத்துக்கு போகிற ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறதற்காக நம்ம ஜெபிக்கணும். அது நம்மேல் விழுந்த கடமை. இயேசு கிறிஸ்து 24 மணி நேரமும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம கொஞ்ச நேரமாவது மற்ற ஜனங்களுக்காக பரிந்து பேச வேண்டாமா? 24 மணி நேர ஜெபத்தை நாம் அனுபவிக்கிறோமே, ஆனால் கொஞ்ச நேரமாகிலும் மற்றவங்களுக்கு நம்ம அந்த ஜெபத்தை கொடுக்கிறோமா? வாங்கி கொண்டே இருப்பது எவ்வளவு தவறு! கொடுக்க வேண்டாமா? இவ்வளவு வாங்குறமே, கொஞ்சமாவது நம்ம கொடுக்க வேண்டாமா? வெளியில யோசிச்சு பாருங்க. 24 மணி நேர ஜெபத்தை வாங்குகிற நீங்கள் கொஞ்சம் நேரம், ஒரு மணி நேரம் ஆகிலும் கொடுக்க கூடாதா? பரிந்து பேசி செடியுங்க, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதுதான் நமக்கு பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி. அதுதான் ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக, எதுக்கு ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க என்று, அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கிடையாது. அவங்க ஏற்கனவே நல்லா இருக்கிறாங்க, அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒன்று கர்த்தர் நம்மளை ஜெபிக்க சொல்லலை. அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபிக்க சொல்றாரு. அவங்க உலகத்தில் நல்லா தான் இருக்கிறாங்க, சுகபோகமாக இருக்கிறாங்க, இதுக்கு மேலே வேற என்ன ஜெபம் தேவை அவங்களுக்கு? ஆத்துமா ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது, அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய ஜெபத்தை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து நமக்காக மட்டும் ஜெபிக்காமல் மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற எல்லைக்குள் நாம் கடந்து செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுதும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறீர்களே என்றார். சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆபிரகாம் அவன் பரிந்து பேசி கர்த்தரை தன்னிடத்தில் நிற்க வைத்து போராடி அவன் ஜெபித்தான் சோதோமின் அழிவு தப்புவிக்கும்படியாக. தேவ பிள்ளையே, இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் மோசே ஜெபித்தான், என்னுடைய பெயரை திருக்கி போட்டு என்ன நரகத்தில் தள்ளும், ஆனா இந்த ஜனங்களை நரகத்தில் தள்ளிடாதீங்க. இவங்கெல்லாம் எப்படி ஜெபிச்சாங்க பாருங்க. சாமுவேல் எப்படி ஜெபித்திருக்கிறார், ஆபிரகாம் எப்படி ஜெபித்திருக்கிறான், மோசே எப்படி ஜெபித்திருக்கிறான், இதெல்லாம் எப்படி பரிந்து பேசியிருக்கிறாங்க. ஒரு லெவல்காக நம்ம வர வேண்டாமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும்ப்பா, மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்கணும். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலிருந்து நாங்கள் மற்றவர்களுக்காக கண்டிப்பாக பரிந்து பேசி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்காக மாத்திரம் சுயமாக சுயநலமாய் நாங்கள் ஜெபிக்கிற வழக்கத்திலிருந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு உறுதிப்படுத்தி, இந்த வார்த்தைகளின்படி வாழ எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இங்கும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.